அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 27 நாள் வியாழக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி இரங்கில். உக்ரைனில் ரஷ்ய படைகள் நுழையும் நிலையில் அங்கு முற்றும் அரசியல் நெருக்கடி பற்றிய ஒரு கண்ணோட்டம். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையில் ஆயுள் தண்டனை பெற்ற நளினி உட்பட நால்வரை விடுதலை செய்ய இந்திய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பது பற்றிய செய்தி. சென்னையில் மென்பொருள் துறையில் பணிபுரிந்த பெண் ஊழியர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து சென்னையில் வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்களா என்பது குறித்த ஒரு செய்தி கண்ணோட்டம்.
எங்களுக்கு தினம் கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதுவும் நைட் ஷிஃப்ட்ல ஒரு உமன் எம்ப்ளாயி போறாங்கன்னா டிரைவர் தவிர இன்னொரு தனியா வந்து அனுப்ப மாட்டாங்க, இன்னொரு பர்சன் வந்து கூட வருவாங்க செக்யூரிட்டி மாதிரி.
இலங்கையில் காணாமல் போனோரின் குடும்பங்களின் தேவைகள் குறித்த ஒரு ஆய்வை சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் நடத்த தொடங்குவது பற்றிய செய்தி.
முழுமையாக இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கி அந்த ஆய்வில் மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு ஒத்துழைக்குமே, ஆனால் அதனுடைய ஆய்வை எம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
இலங்கையில் யாழ்ப்பாண குடிநீர் தேவை நீர்த்திட்டம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு விவாதித்திருப்பது பற்றிய செய்தி ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்னம் சேவகன் மற்றும் குமார் ராமலிங்கம்.
ஆயுத முரண்பாடு அதிகரித்துவரும் நிலையில் உக்ரைனின் அரை சுயாட்சி மாநிலமான கிரைமியாவின் சட்டமன்றம் மேலும் சுயாட்சி பெறுவது தொடர்பில் ஒரு மக்கள் கருத்து வாக்கெடுப்பு நடத்தவிருப்பதாக கூறியிருக்கிறது. ரஷ்யா யுக்ரைனின் எல்லையில் இராணுவ ஒத்திகையை நடத்திய நிலையில் தலைநகர் சிம்ஃபரோபோலில் இருக்கின்ற சட்டமன்ற கட்டிடத்தை உள்ளூர் ஆர்ப்பாட்டக்காரர்களின் உதவியுடன் ரஷ்ய ஆதரவு ஆயுதபாணிகள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். கிரைமியாவில் கருங்கடற் கடற்படை தளத்துக்கு வெளியே ரஷ்ய படைகளின் நடமாட்டம் தென்பட்டால் அதனை இராணுவ ஆக்கிரமிப்பாக கருதுவோம் என்று உக்ரைனின் மத்தியில் இருக்கின்ற இடைக்கால அரசாங்கம் கூறியிருக்கின்றது. நிலைமையை மேலும் மோசமடைய செய்ய வேண்டாம் என்று மேற்கத்திய தலைவர்கள் ரஷ்யாவையும் கிரைமியாவில் இருக்கின்ற செயற்பாட்டாளர்களையும் கேட்டிருக்கின்றார்கள்.
கிரைமியா பிரதேசம் யுக்ரைனிலிருந்து பிரிந்து செல்வதை ஏற்க மாட்டோம் என்று யுக்ரைன் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து தற்போது இடைக்கால பிரதமராக உள்ள ஆர்சனிக் யாட்சென்யுக் தெரிவித்துள்ளார்.
We are committed to have Ukraine as one united country and we will never allow
கீவ் நாடாளுமன்றத்தில் இந்த தகவலை வெளியிட்ட அவர் யுக்ரைன் ரஷ்யாவுடன் சண்டையிட விரும்பவில்லை என்பதையும் குறிப்பிட்டார். இதற்கிடையே பதவியிலிருந்து அகற்றப்பட்ட அதிபர் விக்டர் யானுகோவிச் பாதுகாப்பு வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டதாக ரஷ்ய அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இது தொடர்பாக ரஷ்ய தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்ட அறிக்கையில் ரஷ்ய பிராந்தியத்தில் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. யுக்ரைனின் சட்டப்பூர்வமான அதிபர் தான் தான் என்று விக்டர் யானுகோவிச் தெரிவித்திருக்கின்றார்.
சோமாலிய தலைநகர் மொகதிசுவில் ஒரு கார் தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தபட்சம் 12 பேராவது கொல்லப்பட்டதுடன் மேலும் 8 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். பாதுகாப்பு தலைமையகத்துக்கு அருகே இந்த தாக்குதலை தாம் நடத்தியதாக இஸ்லாமியவாத குழுவான அல் சஹாப் கூறியிருக்கின்றது. இறந்தவர்களில் 3 பேர் பாதுகாப்பு படையினர் என்றும் ஏனையவர்கள் அருகில் இருக்கின்ற உணவு விடுதியில் இருந்த பொதுமக்கள் என்றும் உள்ளூரில் இருக்கின்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அண்மைய வாரங்களில் மொகதிசுவில் வன்செயல்கள் அதிகரித்திருக்கின்றன. அவற்றில் அல் சஹாபாவுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான இரவு வலை மோட்டார் தாக்குதல்கள் மற்றும் பகல் வலை மோதல்களும் அடங்குகின்றன.
நைஜீரிய இஸ்லாமிய குழுவான போகோ ஹராமை சேர்ந்த ஆயுததாரிகள் நாட்டின் வடக்கில் இருக்கின்ற அடாமாவா மாநிலத்தில் உள்ள நகரம் மற்றும் கிராமம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் குறைந்தபட்சம் 28 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அந்த பகுதிவாசிகள் பிபிசியிடம் தெரிவித்தனர். பாதுகாப்பு படையினர் வரும் வரையில் பல மணி நேரமாக பொதுமக்களை ஆயுததாரிகள் கொன்று கொண்டிருந்தனர் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஏராளமான ஆயுததாரிகள் பங்கேற்றதாகவும் இதில் ராக்கெட் மூலம் ஏவப்படும் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் வடக்கு நைஜீரியாவில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார். இதற்கிடையே நைஜீரிய தலைநகர் அபுஜாவில் ஆப்பிரிக்காவின் பாதுகாப்பு தொடர்பான கூட்டம் ஒன்றில் பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஓலந்து மற்றும் ஆப்பிரிக்க தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர்.
அரசாங்க படைகளுக்கும் கிளர்ச்சிக்காரர்களுக்கும் இடையில் கடந்த மாதம் மோதல் நிறுத்த உடன்பாடு காணப்பட்ட டமாஸ்கஸின் மாவட்டம் ஒன்றில் சுமார் 4000 குடும்பங்களுக்கு உதவி பணியாளர்கள் விநியோகித்திருக்கின்றார்கள். சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சிரியாவின் செம்பறை சங்கம் ஆகியவை இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தன. கடந்த வருடங்களில் பெரும் சண்டையும் குண்டுத்தாக்குதல்களையும் எதிர்கொண்ட பர்சா என்ற இந்த மாவட்டத்தில் வெறும் இடிபாடுகள் மாத்திரமே எஞ்சியிருக்கின்றன. கிளர்ச்சிக்காரர்களுக்கும் அரச படைகளுக்கும் இடையிலான இந்த மட்டுப்படுத்தப்பட்ட மோதல் நிறுத்தம் உள்ளூர் வாசிகள் நடத்திய மத்தியஸ்த முயற்சியால் ஏற்பட்டதாகும்.
கத்தார் தலைநகர் தோஹாவில் கேஸ் சிலிண்டர் ஒன்று வெடித்ததில் 12 பேர் பலியாகியுள்ளனர், 30 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை கத்தார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் தோஹாவில் உள்ள வணிக வளாகம் ஒன்றின் வெளியே அமைந்துள்ள துருக்கி உணவு விடுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. வெடி விபத்தின் தாக்கத்தில் அந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. அங்கிருந்த பல கார்கள் சேதமடைந்திருக்கின்றன. கட்டிட இடிபாடுகள் 50 மீட்டருக்கு அப்பால் தூக்கி எறியப்பட்டுள்ளன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. உக்ரைனில் தொடர்ந்து நிலவும் அரசியல் நெருக்கடி பற்றிய செய்திகள் குறித்து செய்தி அறிக்கையில் கேட்டோம். இது குறித்த மேலதிக பிபிசி தகவல்களை தருகிறார் சீவகன்.
உக்ரைனின் கிரைமியா பகுதியில் இருக்கின்ற கடற்படை தளத்தின் வெளியே ரஷ்ய துருப்புகளின் நடமாட்டம் எதுவும் தென்பட்டால் இனி அதனை ஆக்கிரமிப்பு நடவடிக்கையாக கருதப்போவதாக உக்ரைனின் இடைக்கால அதிபர் எச்சரித்திருக்கின்றார். உக்ரைனின் தென் பிராந்தியமான கிரைமியாவின் தலைநகரான சிம்ஃபரோலியில் சட்டமன்றத்தையும் நிர்வாக கட்டடங்களையும் ஆயுததாரிகள் முற்றுகையிட்ட பின்னர் தற்காலிக அதிபராகியிருக்கின்ற அலெக்சாந்தர் துச்சினோவின் இந்த எச்சரிக்கை வந்திருக்கின்றது. அதிரடியான ராணுவ அணிவகுப்பு ஒன்றுக்கு ரஷ்ய அரசால் உத்தரவிடப்பட்டது. 1.5 லட்சம் ரஷ்ய படைகள் ராணுவ உசார் நிலையில் உக்ரைனின் வாசலில் எல்லையில் குவிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 6 நாட்களில் அவை 2 கட்டங்களாக நிலை கொண்டிருக்கின்றன. ஒரு நெருக்கடி நிலையில் செயற்படுவதற்கான தமது தகமை குறித்து அவர்கள் பரிசோதிப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார். ஆனால் இதனை அமெரிக்கா கடுமையாக கண்டித்திருக்கின்றது. ரஷ்யாவின் எந்த வகையான ராணுவ தலையீடும் ஒரு பெரும் தவறாக முடியும் என்று அமெரிக்க அரசு துறை செயலர் ஜான் கெரி எச்சரித்திருக்கின்றார். உக்ரைனின் ஆட்புல ஒருமைப்பாடு மதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார். இந்த ராணுவ ஒத்திகையை அடுத்து உக்ரைனின் கிரைமியா பிராந்தியத்தின் சட்டமன்றத்தையும் நிர்வாக கட்டிடங்களையும் ஆயுததாரிகள் முற்றுகையிட்டார்கள். இந்த கிரைமியா ஆக்கிரமிப்பு அனைவரையும் ஆத்திரத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இரவு பொழுதில் சுமார் 30 பேர் அதிரடியாக வந்து காவலர்களை அடித்து போட்டுவிட்டு கட்டிடங்களை முற்றுகையிட்டதாக நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றார்கள். இவர்கள் அடையாளம் தெரியாத குழுவினர் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த கட்டிடங்களின் மேலே ரஷ்ய கொடிகள் பறக்கவிடப்பட்டிருக்கின்றன. அவர்கள் எவரையும் பணயமாக பிடித்து வைக்கவில்லை. பணியாளர்களை வெளியே அனுமதித்திருக்கின்றார்கள். இந்த பகுதிகளை போலீசார் தற்பொழுது சுற்றி வளைத்திருக்கின்றார்கள். கிரைமியா என்பது ரஷ்யா என்று சொல்லுகின்ற எழுத்துக்களும் அங்கு காணப்படுகின்றன. நிச்சயமாக இவர்கள் ரஷ்ய ஆதரவாளர்கள்தான். யனுகோவிச் அவர்கள் பதவி நீக்கப்பட்டது முதல் கிரைமியாவில் பதட்டம் அதிகரித்திருக்கின்றது. அங்கு ரஷ்ய வம்சாவளியினரே பெரும்பான்மையினராவர். இவர்கள் 1954 ரஷ்யாவில் இருந்து இங்கு கொண்டுவரப்பட்டவர்கள். உக்ரைனிய இனத்தவர்கள் உக்ரைனுக்கும் ரஷ்யர்கள் ரஷ்யாவுக்கும் ஆதரவாக இருக்கின்றார்கள். நேற்று இங்கு ரஷ்ய ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் உக்ரைனின் ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே இழுபறி நிலையம் நடந்தது. போலீசார் அவர்களை பிரித்து விட்டார்கள். ஆனால் நிலைமை இன்று மோசமாகியிருக்கின்றது. வரும் மே 25 பதவி நீக்கம் செய்யப்பட்ட அதிபர் யனுகோவிச்சுக்கு பதிலாக புதிய அதிபருக்கான தேர்தல் நடக்க இருக்கின்றது. அடுத்து பிரதமராக வரக்கூடியவராக திகழ்கின்ற முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஆசனி யட்னுக் அவர்கள் பிபிசியிடம் பேசினார். நிலைமையை ஸ்திரப்படுத்துவதுதான் புதிய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால். மக்களால் விரும்பப்படாத கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க நேரிடலாம். முன்னாள் அரசும் அதிபரும் மிகவும் ஊழல்வாதிகளாக இருந்தார்கள். நாடு மிகவும் மோசமான நிதி நெருக்கடியை எதிர்கொள்கின்றது. நாம் ஒரு நெருக்கடியின் ஆரம்பத்தில் இருக்கின்றோம் என்றார் அவர். தலைநகர் கியேவில் சுதந்திர சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற உக்ரைனியர்கள் சர்வதேச நிதியுதவி கேட்கின்றார்கள். $1 பில்லியன் கடன் உறுதி வழங்க அமெரிக்கா திட்டமிடுகின்றது. ஆனால் அது உடனடியாக நடக்கக்கூடிய ஒன்றல்ல. நாட்டை ஸ்திரப்படுத்த பெரும் சவால்களை அவர்கள் எதிர்கொண்டாக வேண்டும்.
செய்தியை வழங்கியவர் சீவகன். இனி இந்திய கண்ணோட்டம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றுள்ள நளினி உட்பட 4 விடுதலை செய்ய தமிழக அரசு எடுத்த முடிவுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் நளினி உள்ளிட்ட 4 ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்க தமிழக அரசு எடுத்த முடிவுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. தமிழக அரசின் இந்த முடிவுக்கு மார்ச் 6 வரை இடைக்கால தடை விதித்து தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நளினி உள்ளிட்ட 4 குற்றவாளிகளை தமிழக அரசு விடுவிப்பதை எதிர்த்து பிப்ரவரி 24 அன்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவின் விசாரணையில் இந்த உத்தரவு அளிக்கப்பட்டது. மத்திய அரசு இந்த விவகாரத்தில் அவசரப்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் இவர்களை விடுதலை செய்வது தொடர்பில் தமிழக அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பின் வழக்கறிஞர் ராகேஷ் துவேதி வாதாடினார். இதை விசாரித்த தலைமை நீதிபதி ப. சதாசிவம் தலைமையிலான அமர்வு தமிழக அரசும் மத்திய அரசும் அவசரம் காட்டாமல் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்து வழக்கின் விசாரணையை மார்ச் 6 ஒத்திவைத்தது. கடந்த வாரம் முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகிய மூவரின் விடுதலைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. அந்த இடைக்கால தடை உத்தரவுடன் சேர்த்து இந்த 4 குற்றவாளிகளின் விடுதலைக்கும் இடைக்கால தடை அளிக்கப்படுவதாக இந்திய தலைமை நீதிபதி ப. சதாசிவம் தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகிய மூவரின் கருணை மனுக்களை விசாரித்து முடிவெடுக்க இந்திய குடியரசுத் தலைவர் எடுத்துக்கொண்ட 10 மேலான கால தாமதத்தை காரணம் காட்டி அவர்களின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து இந்திய உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 18 அன்று தீர்ப்பளித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 19 அன்று இந்த 3 பேருடன் சேர்த்து ஏற்கனவே ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் நளினி, ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய 4 விடுதலை செய்து விடுவதற்கு தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். தமிழக அரசின் இந்த முடிவை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை அவசர வழக்காக ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய மூவரை விடுவிக்கக் கூடாது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கும் ஆட்சேபனைகள் தொடர்பாக 2 பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு அந்த வழக்கை மார்ச் 6 உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. தமிழக அரசின் முடிவை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்திருந்த மனு முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகிய மூவருக்கு மட்டும் பொருந்தும் என்பதால் மீதமுள்ள நளினி உள்ளிட்ட 4 குற்றவாளிகளை விடுவிப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வேறு ஒரு மனு தாக்கல் செய்தது. எனினும் இந்த 2 மனுக்களையும் ஒரே விசாரணையாக உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் பதவிக்கான வேட்பாளரும் குஜராத் முதல்வருமான நரேந்திர மோடி டெல்லியில் அகில இந்திய வர்த்தகர் சம்மேளனத்தின் மாநாடொன்றில் இன்று கலந்து கொண்டிருக்கிறார். வர்த்தகம் மற்றும் தொழில்துறையை அவரது குஜராத் ஆட்சி பாணி ஊக்குவித்தது என்று பரவலாக இருக்கும் கருத்துணர்வின் பின்னணியில் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட வர்த்தகர்கள் அவரது உரையை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தருகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்திய வர்த்தகர்கள் வர்த்தக வழிமுறையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய வர்த்தகர்கள் அமைப்பின் 2 தேசிய மாநாட்டில் முதல் நாளான இன்று அதில் கலந்து கொண்டு பேசிய நரேந்திர மோடி, இந்திய வர்த்தகர்கள் புதிய வியாபாரம் யுத்திகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். காலமாற்றத்திற்கு தேவையான மாற்றங்களை உணர்ந்து செயல்பட வேண்டிய முக்கியத்துவம் குறித்து பேசிய அவர், இணைய வர்த்தக நிறுவனங்கள் குறித்து இந்திய வணிகர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும், அவற்றின் வளர்ச்சி இந்திய வணிகர்களின் தொழில் வளர்ச்சிக்கும் வணிக பெருக்கத்திற்கும் பெரிதும் பயனளிக்கும் என்றும் நம்பிக்கை கூறினார். வணிகர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தாம் எப்போதும் ஆதரவு அளிப்பேன் என்று நரேந்திர மோடி அப்போது உறுதியளித்தார். இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள தமிழக வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜாவிடம் BBC தொடர்பு கொண்டு முதல் நாள் மாநாட்டில் நடைபெற்ற மோடியின் உரை குறித்து கேட்டேன்.
கருத்துக்கள் என்பது அவங்க என்னென்ன அவங்க சின்ன ரோடத்தில் அணிமனோட திருப்பி அனுப்போம் சொல்லிருக்காங்க, தெளிவா சொல்லிருக்காங்க. எங்களுக்கு வந்து முரளி மனோர் தோசி பேசுறது சாதகமான விஷயங்கள் இருக்கு. மோடி பேசுறதுல வியாபாரிகளுக்கு வியாபாரிகள் தான் ஆட்சியாளர்களுடைய பங்கோட இருக்கணும். நாங்க என்ன வேணுமோ உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதில் உறுதி இருக்கிற கூட்டமா பிளஸ் நாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டா சில்லறை வணிகத்தில் அணிமலர் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டத்தை மறுபரிசீலனை ஆய்வு செய்து அமல்படுத்த வேண்டும். ஆன்லைன் வந்து இருக்கணுங்கிற மாதிரி பேசியிருக்காரு, அது எங்களுடைய மாற்று கருத்து இருக்கிறது. ஆன்லைன் வர்த்தகத்துல எவ்வளவு இடர்பாடுகள் இருக்குன்னு நாங்க மீண்டும் ஒரு சுட்டிக்காட்டு எடுக்கிறோம். நாளை நடைபெறுகின்ற மாநாட்டுல காங்கிரஸ் கட்சியினுடைய சார்ந்த அமைச்சர்கள் பெருவாரியே கலந்துகிட்டு இருக்காங்க. அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் இறுதியாக தமிழ்நாடு வணிக சங்கோட பேரமைப்பு முடிவெடுக்கும். எந்த கட்சி ஆட்சி கொடுத்தாலும் எங்களுடைய சூழல் தான் சுட்டி காமிச்சு எல்லா சர்வ கட்சி தலைவர்களை அழைச்சுதான் மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா கட்சிகளும் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க.
காங்கிரஸ் மற்றும் பிஜேபி இந்த ரெண்டு பெரிய கட்சிகளுடைய பொருளாதார கொள்கைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லாம இருக்கும் பட்சத்துல வந்து எந்த கட்சியுடைய கொள்கைகள் வந்து உங்களுக்கு ஆதரவு அளிக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க எது சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும்னு நீங்க கருதுறீங்க?
எங்களுக்கு வணிகர்களுக்கு எந்த கட்சி தொல்லை இல்லாத ஆட்சி தந்தார்களோ தந்து கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு நிறைய இருக்கும். எங்களுடைய சாதகமான சூழ்நிலை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு அளிப்பான்னு சொல்லி அவங்க சாதாரணமாக தேர்தல் அறிக்கையில எந்தெந்த அரசு கட்சி வெளியிடுகிறார்களோ அதை குறித்துதான் எங்களுடைய ஆதரவு நாங்கள் தெரிவிப்போம்
என்றார் தமிழக வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மென்பொருள் துறையில் பணிபுரிந்த பெண் ஊழியர் உமா மகேஸ்வரி பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதை அடுத்து அந்த துறையில் பணிபுரியும் பெண்கள் மத்தியில் தங்கள் பாதுகாப்பு குறித்த கவலைகள் எழுந்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து டெல்லியிலிருந்து சங்கீதா.
சென்னையில் உள்ள ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த பெண் ஊழியர் உமா மகேஸ்வரி அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் இரவு நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பின் கொலை செய்யப்பட்டதை அடுத்து இரவு நேரங்களில் பணிபுரியும் எல்லா துறை பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் கேள்விகள் எழுந்துள்ளன. இது தொடர்பில் தற்போது சென்னையில் வேலை பார்க்கும் பெண்கள் வேலை முடிந்து இரவு நேரங்களில் பயணம் செய்யும் போது அவர்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்களா, அவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்ப ஏற்பாடுகள் அவர்கள் பணிபுரியும் நிறுவனங்களால் செய்யப்படுகின்றனவா என்று மென்பொருள் நிறுவனங்களில் பணிபுரியும் சில பெண்களை தொடர்பு கொண்டு கேட்டேன். தனியார் மென்பொருள் நிறுவன பெண் ஊழியர் பாகேஸ்வரி.
எங்களுக்கு தினம் கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதுவும் நைட் ஷிப்ட்ல ஒரு உமன் எம்ப்ளாயி போறாங்கன்னா டிரைவர் தவிர இன்னொரு தனியா வந்து அனுப்ப மாட்டாங்க, இன்னொரு பர்சன் வந்து கூட வருவாங்க செக்யூரிட்டி மாதிரி. ஆட்டோமேட்டட் மெசேஜிங் இது இருக்கு. நான் ஒன்ஸ் நான் வீடு போய் சேர்ந்த அப்புறம் நான் ஒரு மெசேஜ் கண்டிப்பா அனுப்பி ஆகணும். சப்போஸ் அந்த மெசேஜ் போலன்னா உடனே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
பெண்கள் பயணிக்க வாகனம் அலுவலகத்தால் அளிக்கப்பட்டாலும் அந்த வாகனம் கிடைப்பதற்கு முன்பதிவு செய்யாவிட்டால் அலுவலக வாகனம் கிடைப்பது சிரமம் என்று கூறுகிறார் பெயர் குறிப்பிட விரும்பாத பெண் ஊழியர் ஒருவர்.
கேப் தான் ப்ரொவைட் பண்ணும், லேட் நைட் கேப் தான் ப்ரொவைட் பண்ணும். ஆனா அது வந்து அதுக்கும் வந்து எப்படின்னா 2 hours முன்னாடியே புக் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு இன்னும் 2 hours லேட்டா வெயிட் பண்ணி தான் போக வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 8:30 கிளம்புறோம் அப்படின்னா 6:30-7 புக் பண்ணணும், இல்ல அப்படின்னா நமக்கு 8:00 தான் தெரியுது 8:30 கிளம்புறோம்னா நான் நெக்ஸ்ட் 10:30 கேபுக்கு தான் புக் பண்ற மாதிரி இருக்கும்.
இவ்வாறு அலுவலக மேற்பார்வையில் வாகனங்கள் அனுப்பப்பட்டாலும் தொடர்ந்தும் சிக்கலாக அமைவது அதிவேகமாக வாகனத்தை ஓட்டும் ஓட்டுநர்கள் தான் என்று கூறுகிறார் வேறு ஒரு ஊழியர் பிரதீபா.
கேப் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப டிரைவர், ஏன்னா நாங்க வர்றது வந்து நடுராத்திரி காலங்காத்தால டைம் எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ ரோடு ரொம்பவே காலியா இருக்கும், அந்த நேரத்துல டிரைவர்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுவாங்க, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போவாங்க. அதனால சரியா பிரேக் இருக்காம ஃப்ரண்ட் அந்த கண்ணாடி உடையறதும் சைட்ல இடிக்கிறதும் அதெல்லாம் நடக்கும், ஏன்னா டிரைவர்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுவாங்க.
இப்போ நீங்கள் பயணிக்கும் போது இவ்வாறு அதிவேகமாக ஓட்டும் ஓட்டுநர்கள், மது அருந்தி ஓட்டும் ஓட்டுநர்கள் அல்லது ஓட்டுநர் தவறாக நடந்து கொள்ள முயற்சிப்பது போன்று ஏற்படும் சிக்கல்களை சமாளிக்க உங்களது அலுவலகம் எவ்வகையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்கின்றன?
கேர்ள்ஸ் கூட்டிட்டு வராங்க அப்படின்னும் போது கன்ஃபார்மா அங்க ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. போகும்போதே என்னோட நேம் என்னோட நம்பர் எல்லாம் நோட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு காலும் கொடுப்பாங்க, வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் கொடுப்பாங்க. அண்ட் கேப்குள்ள பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் எப்பவுமே ஃப்ரண்ட்ல உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பேக்ல தான் உட்காரணும். பிகாஸ் ஃப்ரண்ட்ல வந்து டிரைவர் அண்ட் செக்யூரிட்டி, செக்யூரிட்டி இல்லாட்டினா கூட நான் ஃப்ரண்ட்ல உட்காரக்கூடாது. அண்ட் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரீச்சபிள் பிளேஸ்ல வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு சின்ன வந்து ஒரு பட்டன் வந்து கார்லயே வந்து பொருத்தப்பட்டிருக்கும். அது வந்து ஒரு சிவப்பு லைட்ல வந்து ஓரத்துல எரிஞ்சிட்டு இருக்கும். அது அதனால நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், லைக் எப்பவுமே வந்து ஆஃபீஸ் வந்து நம்ம கூட வந்து கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எப்பயாச்சும் வந்து இப்ப டிரைவர் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாலோ இல்ல வந்து தவறான முறையில பிஹேவ் பண்ற மாதிரி தெரிஞ்சா இல்ல இங்கேயாச்சும் வந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த எச்சரிக்கை பட்டனை வந்து நம்ம அமைக்கிறோம்னா அங்க வந்து மெயின் ஆஃபீஸ்க்கு வந்து உடனே அழைப்பு போகும். ஸோ நம்ம போனுக்கோ இல்ல டிரைவர் போனுக்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு கால் வந்துடும். அதுவும் இல்லாம அதுலயே வந்து இடம் எங்க இருக்குன்றதும் காமிச்சிருந்ததுனால அடுத்த கேப் இல்லாட்டி அடுத்த செக்யூரிட்டியை அங்கிருந்து உடனே அனுப்பிச்சு வச்சிருவாங்க அந்த ஸ்பாட்டுக்கு.
இவ்வகையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் இருப்பினும் நீங்கள் எந்த அளவு பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கிறீர்கள் என்று மென்பொருள் நிறுவன பெண் ஊழியர் ராதாவிடம் கேட்டதற்கு
பேரளவுல தான் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க என்னதான் வந்து வாகனங்களோட எண், வாகன ஓட்டுநரோட எண்கள் அண்ட் அவங்களுடைய முழு விவரம் முகவரி என்னதான் இருந்தாலுமே, ஒரு உதாரணத்துக்கு அந்த வாகனத்துல ஒரு ஊழியர், பெண் ஊழியர், அவங்க தான் கடைசியா இறங்க போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கடைசியா தான் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த நேரத்துல வந்து செக்யூரிட்டி வந்து குறையுது
என்றார் மென்பொருள் நிறுவன பெண் ஊழியர் ராதா.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இந்திய கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையில் காணாமல் போனோரின் குடும்பங்களின் தேவைகளை ஆராயும் ஒரு நடவடிக்கையை இலங்கை செஞ்சிலுவை சங்கம் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
இலங்கை அரசாங்கத்தின் ஒப்புதலுடன் இந்த பணி தங்களால் முன்னெடுக்கப்படுவதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கூறுகின்றது. காணாமல் போனவர்கள் முடிவு குறித்து மறு ஆய்வை உறுதிப்படுத்தவும், இது தொடர்பில் தீர்வு காணப்பட்ட விடயங்களை முடிவுக்கு கொண்டு வரவும் இது உதவும் என்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவிக்கின்றது. 16,000 மேற்பட்ட காணாமல் போனோர் பற்றிய பதிவுகள் தம்மிடம் இருப்பதாகவும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் சர்வதேச அமைப்பொன்றினால் மேற்கொள்ளப்படும் முதலாவது ஆய்வு இதுவாகும். இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பில் உள்நாட்டு அமைப்பான காணாமல் போனோரை தேடி கண்டறியும் குழுவின் தலைவர் சுந்தரம் மகேந்திரன் இது தொடர்பில் பிபிசி தமிழோசையுடன் பேசும் போது,
ஊடாக சர்வதேச சமூகத்தை இலங்கை பக்கம் திருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. சமயம் ஜெனிவா தீர்மானத்தை எதிர்கொண்டு இருக்கும் இந்த வேளையில் இவ்வாறான ஒரு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக ஒரு அந்த ஆய்வின் செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியதற்கு இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கு ஒரு முக்கிய காரணம், எதிர்வரும் ஜெனிவா தீர்மானத்துக்கு முன் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் எல்எல்ஆர்சி அவருடைய அறிக்கையின் பிரகாரம் காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அதற்கான முடிவு எட்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு இவ்வாறான நடவடிக்கை ஒரு முன்னுதாரணமாக அவர் செய்ததாவது நாங்கள் கருதுகிறோம். இலங்கை போலீசார் அல்லது இலங்கை பாதுகாப்பு படையின் ஊடாக அண்மை காலங்களில் காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகள் நடத்தி கொண்டு பலவந்தமாக அவர்களுக்கு மரண சான்றிதழ்கள் பெற்றுக் கொடுப்பதற்கான கையொப்பத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது சர்வதேச செஞ்சிலுவம் இலங்கையில் வந்து மதிப்பீடு என்பது இவ்வாறான காணாமல் போனவர்களுடைய இந்த விடயத்தில் மரண சான்றிதழ்கள் பெற்றுக் கொண்டவர்களுடைய முறைப்பாடுகளை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் அனுமதிக்குமா என்பது அங்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களுடைய விடயம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்ற ஒரு நிலையை அரசாங்கம் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. எனவே முழுமையாக இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கி அந்த ஆய்வின் மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு ஒத்துழைக்குமே ஆனால் அதனுடைய ஆய்வை எம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்
என்று தெரிவித்த அவர், காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் முதலாவது தேவை அவர்களுக்கு என்ன நடந்தது என்று கண்டறியப்பட வேண்டும் என்கின்றார்.
ஒரு சிலருடைய சந்தேகம் இருக்கின்றது, மறைமுகமான முகாமல் இருப்பதாகவும் சந்தேகப்படுகின்றது. ஆகவே முதலில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அனைத்து ரகசிய முகாம்களோ தடுப்பு காவலைகளிலோ சிறைச்சாலைகளிலோ உள்ள கைதிகளையும் அவர்கள் ஆய்வுக்குட்படுத்தி அந்த ஆய்வினூடாக இவ்வளவு பேர் இதில் வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை ஆராய வேண்டும். ஒரு கட்டமாக விசாரணையின் ஊடாக ஒருவர் மரணித்திருந்தால் அவர் எவ்வாறு மரணித்தார் அல்லது அவர் யாரால் கொல்லப்பட்டார் என்பதை உறுதிப்படுத்தி அதற்கான விசாரணை மேற்கொண்டு அதை வெளிப்படுத்தி அதன் பின்பு அவருக்குரிய நஷ்டஈடு அந்த குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். சர்வதேச செஞ்சிலுவை ஆய்வுக்கு உட்படுத்துவதால் அவருடைய வறுமை கோட்டுக்கள் கீழ் இருப்பவர்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்குவதற்கு சாத்தியப்பாடுகள் இல்லை. அந்த ஆய்வின் ஊடாக அரசால் அரசாங்கம் முன்வந்து அவர்களுக்கு சுயதொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய சகல அவர்களுக்கு வீடு வாசல்கள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும். உரிய வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் பதிவு வேண்டும்
என்று குறிப்பிட்ட அவரிடம், சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் இந்த மதிப்பீடுகளில் நம்பிக்கை உண்டா என்று கேட்டபோது,
நாம் கடந்த காலங்களிலிருந்தே குறிப்பிட்டு வந்த ஒரு விடயம்தான் சர்வதேச மட்டத்தில் விசாரணை தேவை. அதே போன்று சர்வதேச மனித உரிமை பேரவையின் பிரதிநிதிகளுடைய பிரதிநிதித்துவத்துடன் கூடிய ஒரு விசாரணை தேவை என்றுதான் நாங்கள் கூறி வந்தோம். சர்வதேச செஞ்சிலுவை சங்கமும் அதில் ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அமைப்பாகும். ஆகவே சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த மதிப்பீடு என்பது முழுதாக இலங்கையிலே காணாமல் போனவருடைய முழுமையான தொகையின் மதிப்பீடு வெளிவரும் என்பதை நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது
என்று பதிலளித்தார் சுந்தரம் மகேந்திரன்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். இலங்கையின் வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கும் இரணமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளூர் விவசாயிகளின் எதிர்ப்பை தூண்டியிருக்கும் நிலையில் இதுகுறித்து இன்று யாழ்ப்பாணத்தில் இந்த பிரச்சினையை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை ஆராய்ந்தது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து பிபிசி செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள இரணமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் தொடர்பில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் வடமாகாண முதலமைச்சர் தலைமையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் பேச்சுக்கள் நடத்துவது என்றும், காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு நடத்தி வருகின்ற விசாரணைகளில் நம்பிக்கை இல்லை என்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட கூட்டத்தில் இன்று ஏகமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண சபைகளின் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டம் இன்று யாழ் நூலக மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள் இதற்கு தலைமை தாங்கினார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியிலான இரணமடு குளத்தின் குடிநீர் திட்டம் தொடர்பாக நியமிக்கப்பட்டிருந்த நிபுணர் குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கை இக்கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டதன் பின்னர் அது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு கிளிநொச்சி விவசாயிகள் முழு அளவில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இரணமடு குளத்தின் அணைக்கட்டை உயர்த்தி புனரமைத்து மேலதிக நீரை சேமித்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக பேச்சுக்கள் நடத்துவதற்கு இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்தியாளர்களுக்கு தகவல் தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்தார்.
ஆசிய அபிவிருத்தி வங்கியோடும் ஏனையோரோடும் பேச்சுவார்த்தையை காலதாமதம் இல்லாமல் முன்னெடுத்து விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் இத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு அமுல்படுத்த வேண்டும். இதற்கு ஏதுவாக கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்டங்களிலே இருக்கின்ற மத்திய நீர்வளங்களையும் சமகாலத்திலேயே விருத்தி செய்ய வேண்டும் என்று ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது
என்றார் சுமந்திரன் அவர்கள். இரணமடு குடிநீர் திட்டத்தில் விவசாயிகளின் நலன்கள் கவனத்தில் எடுக்கப்படாவிட்டால் அதற்காக குரல் கொடுத்து வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும் தகவல்கள் கசிந்திருந்தன. இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த அவரை தொடர்பு கொண்டு இந்த தீர்மானம் குறித்து கேட்டேன்.
விவசாயிகளுடைய கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்கவில்லை. ஒரு நிபுணர் குழு நியமிக்கப்பட்டு அந்த நிபுணர் குழுவினுடைய அறிக்கை வெளிவந்திருக்கிறது. சபையில் இன்று ஆராயப்பட்டது முழு பேர் முன்னிலையிலும். அந்த அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது என்கிற உறுதிமொழி கட்சி
தங்களுக்கு பூரண திருப்தி ஏற்படவில்லை என்று இரணமடு கமக்கரர் அமைப்புகளின் சம்மேளன செயலாளர் முத்து சிவமோகன் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
உத்தரவாதம் தந்தார். உங்களுடைய வயல் நிலங்களுக்கு 100 விதமான நீர் பாய்ச்சல் உத்தரவாதத்தை நாங்கள் தருவோம். அதில் உங்களுக்கு இரு விதமான இல்லை என்பதை கூறி நீங்க குழப்பமடைய வேண்டாம் என்ற வார்த்தையை மட்டும் உங்களுக்கு ஒரு உத்தரவாதமா தந்திரம். ஆனால் அவர்கள் தந்த உத்தரவாதத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதாக இல்லை. நாங்கள் ஒரு கோரிக்கையை மட்டும் பட்சம் அப்படியா இருந்தால் யாழ்ப்பாணத்துக்கான நீர் கொண்டு வரும் சம்பந்தமான நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கான வீர திட்டங்களை இந்த குளத்திலேயோ கூட மாவட்டத்துக்குள்ளேயோ மேற்கொள்ளாமல் குளத்தின் அபிவிருத்தியை மட்டும் செய்யறதா இருந்தால் நீங்கள் அதை மேற்கொண்டு செய்யுங்க. நாங்கள் மேற்கொண்டு பேச வேண்டியது நாங்கள் பேசுவோம் சொல்லி நாங்களும் சொல்லி போட்டு வரோம்
என்றார் முத்து சிவமோகன் அவர்கள். இதேவேளை காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு நடத்தி வருகின்ற விசாரணைகளில் நம்பிக்கை இல்லை என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
இந்த ஆணைக்குழு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் பகிரங்க விசாரணைக்காக வந்திருந்த போது அருகாமையில் இன்னொரு கூட்டத்தை நடாத்தி ஆணைக்குழு முன்னால் முறைப்பாடு செய்ய வந்தவர்களை தடுத்து மற்ற கூட்டத்தில் பணம் கொடுத்து மரண சான்றிதழ்களை வழங்கிய சம்பவத்தை நாங்கள் வெண்மையாக கண்டிக்கின்றோம். இந்த விடயம் இந்த ஆணைக்குழுவின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட போதும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் வேண்டுமென்றே ஆணைக்குழுவின் முன்னால் சாட்சியங்கள் கொடுக்கப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆணைக்குழுவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற சட்டமாதிபர் திணைக்களத்தை அரசு சட்ட உறைஞர் சவிந்தாத் குரல் என்பவர் தான் காணாமல் போனவர் சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ஆட்கணர் போனர்வு மனு வழக்கிலும் அதில் இருந்து எழுந்த நீதவான் விசாரணையிலும் இராணுவத்தின் சார்பாக ஆஜராகி சரணடைவு என்று ஒன்றும் இடம்பெறவே இல்லை என்று வாதாடுகிறவர். இது சட்டத்தின் கீழ் ஒரு பாரிய நோக்கத்தின் முரண்பாடு, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஆகையினாலே தற்போதைக்கு இந்த இரண்டு காரணங்களின் நிமித்தமாக இந்த ஆணைக்குழுவின் செயற்பாட்டில் நம்பகத்தன்மை இல்லை என்று நாங்கள் ஒரு தீர்மானத்தை எழுப்பப்படுவதாகவும்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள்.
மாணிக்கவாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் குமார்.
கிரைமியா பிரதேசம் யுக்ரைனிலிருந்து பிரிந்து செல்வதை ஏற்க மாட்டோம் என்று யுக்ரைன் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து தற்போது இடைக்கால பிரதமராக உள்ள ஆர்சனிக் யாட்சன்யாக் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட நால்வரை விடுதலை செய்வதற்கு இந்திய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எமது இணையதளமான bbctamil.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.